அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பேரநாமத்தினால் இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் சொத்து செல்வங்களையும் மற்றுமுண்டான வளங்களையும் நேர காலங்களையும் யாரெல்லாம் தியாகம் செய்தார்களோ, தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, தியாகம் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய இந்த புனிதமான மாளிகையிலே ஏத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்திலே இரண்டு விதமான முக்கியமான விஷயங்களை வைத்திருக்கிறான். அந்த இரண்டில் ஒன்று சோதனை என்பதாகும், மற்றது தண்டனை என்பதாகும். நாங்கள் ஒன்றை பலா உன் என்று அரபிலே சொல்லுவோம், மற்றதை நாங்கள் அதாபுன் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தண்டனை என்பது வேறு, சோதனை என்பது வேறு. சோதனை என்றால் அல்லாஹு தஆலா தனக்கு நெருக்கமான அடியார்களை சோதிப்பது, அவனுடைய ஈமானை பரிசீலிப்பது, அவர்கள் எந்தளவு தூரம் ரப்புக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை பரீட்சிப்பதற்காக வேண்டி வழங்கப்படுவதுதான் சோதனை என்பதால். அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே இருந்து நன்மை எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹு தஆலா தான் கூலி தருவான் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தண்டனை என்றால் என்ன? நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறுகின்ற பொழுது எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்றானோ அப்படி வாழாத போது, அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் செய்யாத போது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவல்கள் விளக்கல்களை நாங்கள் கவனிக்காமல் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு அல்லாஹு தஆலா தருவதுதான் தண்டனை எனப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது விஷயம் சோதனை. வலனப்லுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஅ் வ நஃப்ஸின் மினல் அம்வால், கட்டாயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்லுகிறான்? அவனுக்கு நெருக்கமான அடியார்களை பார்த்து. வறுமை, நோய், எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டங்கள், இவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா கொடுத்து அந்த அடியார்களுடைய ஈமானை பரீட்சிக்கிறான். எந்தளவு தூரம் ஈமானிலே ஆழமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறான். அந்த சோதனையிலே வெற்றி படைபவர்கள் சுவர்க்கத்துக்கு போவார்கள், அல்லாஹ்வுடைய மேலான கூலியை அடைவார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லடியாருடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமான் கொண்டு விட்டால் கட்டாயமாக சோதனைகளை எதிர்பார்க்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷத்து நாசி பலாஅன் அல் அன்பியா சும்மல் அம்சல் உஃபல் அம்சல், அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், பிறகு யாரெல்லாம் அவர்களுடைய தரத்திலே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள். அவர்கள் கெட்டவர்கள் என்பதற்காகவோ, அவர்கள் பாவம் செய்தார்கள் என்பதற்காகவோ அல்லாஹு தஆலா அந்த சோதனைகளை கொடுக்கவில்லை. அவருடைய ஈமானை பரீட்சிக்கிறான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்கிறான், அவர்களுக்கு நன்மைகளை அதிகமாக எழுதுவதற்கான சந்தர்ப்பத்தை அவன் உண்டு பண்ணுகிறான். அதுதான் சோதனை. சில நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், நாடுகளிலிருந்து துரத்தப்பட்டார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு நிம்மதியாக உலகத்திலே வாழ கிடைக்கவில்லை. நபிமார்கள் மட்டுமல்ல, ஹலீஃபாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள் எத்தனை பேர் சிறையில் இருந்திருக்கிறார்கள். இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்கள் எவ்வளவு சிறையிலே பட்டு வதைப்பட்டிருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பயந்து பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு கிடங்கிலே போடப்பட்டு துன்புறுத்தப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஏன், எங்களுடைய கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் பிறந்த அந்த மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் அதனை விரும்பினார்களா? இல்லை. அப்படி இருந்தும் அந்த சோதனையை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. அஹசிபன்னாசு, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கிறான், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்பதற்காக சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற சூழ்நிலைகள் அவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு தூரம் ஈமானுக்கு நெருக்கமாக இருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துகிறோமோ, அந்த அளவு தூரத்துக்கு சோதனைகள் வரும். கூலி அதிகமாக கிடைக்க வேண்டுமா, அந்த அளவு தூரம் சோதனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். இது அல்லாஹ்வுடைய நியதியாக இருக்கிறது. கட்டாயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹு தஆலா நூனு தௌகீத் எனப்படக்கூடிய ஒன்றை பிரயோகிக்கிறான். கட்டாயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய சொத்து செல்வங்கள் விஷயமாக, உங்களுடைய உயிர்கள் விடயமாக. வல தஸ்மா உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப, யாரெல்லாம் வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறார்களோ, வேதக்காரர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், அப்படியானவர்களிடமிருந்து நீங்கள் அதன் கசீரன் அதிகமான, யாரெல்லாம் இணை வைத்து வணங்குகிறார்களோ அப்படியானவர்களிடமிருந்து அதிகமான நோவினை தரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கட்டாயமாக செவிமடுப்பீர்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் சொன்னால் அது பொய்யாக இருக்க மாட்டார். அதிலே ஒரு பெரிய ஆழம் இருக்கும், கருத்து இருக்கும். அவனுடைய வாக்குறுதி பிழையானது அல்ல. எனவே நாம் ஏதாவது சோதனைகளை சந்தித்தால், தாவத்துடைய பாதையிலே அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் நினைக்க வேண்டும், இது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு ஏற்பாடு. எனக்கு கூலி தருவதற்காக, என்னை பரீட்சிப்பதற்காக இதனை தருகிறானே தவிர, என் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக அல்ல. இதுதான் உலக நியதியாக இருக்கிறது என்று நாங்கள் நினைக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய பாதை பஞ்சனை மெத்தை விரிக்கப்பட்ட ஒரு பாதை அல்ல. போகின்ற இடங்கள் எல்லாம் மலர் மாலை தூவப்பட்டு வரவேற்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமியவாதிகள் தாயிக்கள் நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் இஸ்லாத்தை தவறாக புரிந்திருக்கிறார்கள். கொலை அச்சுறுத்தல் வரும், மற்றமுண்டான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். இது நபிமார்களுடைய வரலாறு. சுன்னத்துல்லாஹி ஃபில் ஹயாத் வ ஃபி தஅவா, வாழ்க்கையிலும் இதுதான் நியதியாக இருக்கிறது, இதுதான் தாவத்துடைய நிலைமையிலும் நியதியாக இருக்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு நாங்கள் சோதனை என்று சொல்வோம், பலா உன் என்று சொல்வோம், சோதனை பரீட்சை. ஆனால் இன்னொன்று இருக்கிறது, அதுதான் தண்டனை என்பதான். தண்டனை என்றால் என்ன? அதாபு என்றால் என்ன? நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் இருந்தால், நாங்கள் பாவம் செய்தால் எங்களை அவன் தண்டிப்பான். எய்ட்ஸ் எனப்படக்கூடிய நோய் அல்லது கேன்சர் எனப்படக்கூடிய நோயை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். கேன்சர் நல்ல மனிதர்களுக்கும் அது வருகிறது, மோசமானவர்களுக்கும் அது வருகிறது. சுனாமியை எடுத்துக்கொண்டால் அது சிலருக்கு சோதனை, இன்னும் சிலருக்கு தண்டனை. ஒரே நேரத்திலே ஒரு நிகழ்ச்சி தண்டனையாகவும் அமையும், சோதனையாகவும் அமையும். நல்ல மனிதர்கள் அதிலே அள்ளுண்டு போனார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா தன் பக்கம் இழுத்துக் கொண்டான், அவர்களுக்கு மேலான பதவிகளை வழங்கினான் என்று சொல்வோம். கெட்டவர்களும் அதிலே போனார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தண்டனையாக அதனை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஏன் இந்த விஷயங்களை சொல்லுகிறோம் என்றால், காரணம் இருக்கிறது. நாங்கள் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒரு முறை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நாங்கள் பார்ப்போம். முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை. சிரியாவை எடுத்து பார்ப்போம், பலஸ்தீனை எடுத்து பார்ப்போம், ஈராக்கை எடுத்து பார்ப்போம். உலகத்திலே எந்த நாட்டிலே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள்? எங்கு சென்றாலும் அவர்களுக்கு அட்டுழியங்கள் கட்டவிழ்த்து விடுவதை விடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் குண்டு வெடிப்புகள், துப்பாக்கி பிரயோகம், சிறைகளிலே ஆயிரக்கணக்கானவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளிலே பலாத்காரமான மத மாற்றங்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். கூட்டாக குழுக்களாக சில நாடுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் அவசரப்பட்டு ஃபத்வா வழங்கிவிடக்கூடாது. இவர்கள் செய்த குற்றங்களுக்காக வேண்டித்தான் இவர்கள் இப்படியெல்லாம் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் சொல்லிவிடக்கூடாது. சில நேரங்களில் அவர்களில் சிலருக்கு அது ஒரு சோதனையாக அமையலாம், இன்னும் சிலருக்கு அது தண்டனையாக அமையலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தான் தெரிவு செய்திருக்கின்ற நல்லடியார்களை பல வகையிலும் சோதிப்பான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்காத சோதனை என்ன? கிணற்றிலே தள்ளப்பட்டார்கள், சந்தையிலே ஒரு அடிமையாக விற்கப்பட்டார்கள், சிறையிலே தள்ளப்பட்டார்கள், மோசமான முறையிலே விபச்சார குற்றம் சுமத்தப்பட்டார்கள், தன்னுடைய தகப்பனை பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தன்னுடைய சகோதரர்களாலே உள்ளாக்கப்பட்டார்கள் என்றால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த குற்றத்திற்காக வேண்டி அல்ல. அல்லாஹு தஆலா அந்த தங்கத்தை புடம் போடுகிறான், தனக்கு நெருக்கமான அடியானாக மாற்றிக்கொள்வதற்கு அந்த மனித புனிதரை தயார் செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இலங்கைக்கு வருவோம். இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது. பள்ளிவாயர்கள் தாக்கப்படுகின்றன, மதரசாக்கள் மூடப்படுவதையும் பார்க்கிறோம். முஸ்லீம்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக ஏராளமான புத்தகங்கள், வெப்சைட்டுகள், பிரச்சாரங்கள். இந்த நாட்டிலே முஸ்லீம்களை இருக்க விடக்கூடாது. வந்தேறு குடிகள் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற வியாபாரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அவர்களுக்கு கால் பதிக்க இடம் கொடுக்க கூடாது என்று அவர்கள் சிந்தனையால் அடிக்கிறார்கள், ஆயுதத்தால் அடிக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ வகையான முறைகளால் எங்களை எல்லாம் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டத்தை நானும் நீங்களும் துரதிருஷ்டவசமாக இந்த நாட்டிலே கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த நாட்டிலே நாங்கள் படுகின்ற, நாங்கள் சந்திக்கின்ற இந்த சவால்கள் சோதனையா தண்டனையா என்பதா? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும், நான் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், அவனுடைய தீனுக்கு விசுவாசமாக இருக்கிறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, என்னுடைய சமூக வாழ்க்கையிலே, என்னுடைய உள்ளத்திலே, எனது அறிவிலே, எனது செயல்பாட்டிலே, எனது வார்த்தையிலே, எவ்வளவு தூரம் இஸ்லாத்துக்கு நான் கிட்ட இருக்கிறேன், நான் மிகவும் அருமையாக நான் இருப்பேனாக இருந்தால் நிச்சயமாக இங்கு வந்திருக்கின்ற அனைத்தும் சோதனை, சந்தேகமே கிடையாது. இலங்கை முஸ்லிம் சமூகம் முழுக்கவும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று கண்டால் அது சோதனை என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம், சந்தேகமே கிடையாது. இந்த குர்ஆனிலே ஆதாரம் அதற்கு இருக்கிறது, சுன்னாவிலே அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதுக்கு மாற்றமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது தண்டனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தற்போது இருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு சுமார் 80% காரணம் நாங்கள் தான், முஸ்லீம்களாகிய நாங்கள் தான். அதனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயங்கக்கூடாது, நாங்கள் வெக்கப்படக்கூடாது. எங்களில் யாரும் எவரையும் அப்படி சுட்டி காட்டுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையிலே தீன் இருக்கிறதா? நாம் எந்த அளவு தூரம் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏனைய சமுதாயங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து வாழ்கிறோம்? இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயங்களாக இருக்கின்றன சகோதரர்கள். முதலாவது நாங்கள் செய்த தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டிலே ஏனைய சமுதாயங்களுக்கு முன்மாதிரியான ஒரு சமுதாயமாகும், எங்களை பார்த்தால் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை வரக்கூடிய ஒரு சமுதாயமாக, எங்களை பார்த்தால் அதற்குரிய ஒரு கவர்ச்சி உள்ள ஒரு சமூகமாக நாங்கள் இருக்க தவறிவிட்டோம். அதனை நாங்கள் கஷப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் இந்த நாட்டுக்கு வந்து 1000 வருஷங்கள், ஆனால் இன்னும் நாங்கள் 9.7% இந்த நாட்டிலே இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால் சில நாடுகளுக்கு இஸ்லாம் போனது, இந்தோனேஷியாவுக்கு போனது, மலேசியாவுக்கு போனது, அங்கெல்லாம் அந்த நாடுகள் அப்படியே இஸ்லாமிய நாடுகளாக மாறிவிட்டன. இன்று உலகத்திலே சுமார் 27-28 கோடி மக்கள் இந்தோனேஷியாவிலே வாழ்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நாடு இந்தோனேஷியா. அங்கு ஆயுதம் எடுத்துக்கொண்டு மக்கள் போகவில்லை, அங்கு பெரும் பெரும் தாயிக்கள் அங்கு போகவில்லை, புத்தகங்களை தூக்கிக் கொண்டு அங்கு யாரும் போய் பிரச்சாரம் செய்யவில்லை. அங்கு செய்யப்பட்ட பிரச்சாரம் என்ன? அஹ்லாக், பண்பாடுகள். அங்கு சென்றவர்கள் வியாபாரிகள், ஆத்மீக ஞானிகள், அவர்களுடைய வாழ்க்கையை அந்த பிரதேசத்தில் இருந்த பௌத்த சகோதரர்களும் இந்துக்களும் பார்த்தார்கள். வியாபாரத்திலே இருந்த நம்பிக்கை, நாணயம், வார்த்தையிலே இருந்த உண்மை, நடத்தையிலே இருந்த வெளிப்படை தன்மை, இவற்றையெல்லாம் அவர்கள் பார்த்து உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்டார்கள். பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாலேயே தானாக வந்து கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அழகாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியாக, இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய முதலாவது படித்தரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழகாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஷப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுமாராக 2 முன்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற சுங்கத்திணைக்களம், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் எனப்படக்கூடிய அந்த சுங்கத்திணைக்களத்திலே ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்கள். இந்த நாட்டுக்கு கொண்டு வரக்கூடாத சாமான்களை விமான நிலையம் ஊடாகவும் அல்லது இங்கிருக்கின்ற கப்பல் துறை ஊடாகவும் கொண்டு வந்து சட்டத்திலே சிக்கியவர்கள் பற்றி ஒரு ஆய்வு செய்து பார்த்தார்கள். அவர்களிலே 57% முஸ்லீம்கள். 2013 இந்த நாட்டினுடைய சிறையிலே இருந்தவர்களுடைய விகிதாசாரத்திலே 21% முஸ்லீம்கள். நாங்கள் பல்கலைக்கழகத்திலே 6.4% இருக்கிறோம். இந்த நாட்டிலே 9.7% வாழ்கிறோம். நாம் இந்த நாட்டுக்கு காட்டிய முன்மாதிரி என்ன? இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வைத்துக் கொண்டு நாம் எப்படி ஏனைய சமுதாயங்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய முடியும்? அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இதுதான் இஸ்லாமாக இருந்தால், இந்த மார்க்கத்தை இவர்கள் தான் பின்பற்றுவதாக இருந்தால் எங்களுக்கு அந்த மார்க்கம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். நாம் மனுத்தியால கணக்கில் பேச முடியும், 1000 பக்கங்களை புத்தகங்களாக எழுத முடியும், வெப்சைட்டுகளிலே எவ்வளவு பிரச்சாரங்கள் நடக்க முடியும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே தீன் இல்லை என்றால், நாம் நம்பிக்கை நாணயமானவர்களாக இல்லை என்றால், அந்த தீனுக்கு எந்த பெருமதியுமே கிடையாது, அந்த தீனில எந்த ஒரு கவர்ச்சியும் கிடையாது. இஸ்லாமிய உலகத்தைச் சேர்ந்த ஒரு அறிஞர் மேற்கத்திய நாடுகளுக்கு போய்விட்டு வந்தார். அவர் போய்விட்டு வந்து சொன்னார், நான் அங்கு இஸ்லாத்தை காணுகிறேன் ஆனால் முஸ்லீம்களை காணவில்லை. நான் அரபு நாடுகளுக்கு வந்தேன், அங்கு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் இல்லை என்று சொன்னார். இது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையான செய்தி! இஸ்லாத்தை பேரளவில் வைத்திருக்கிறோம். நாம் பர்த் சர்டிபிகேட்டிலே முஸ்லீம்களாக இருக்கிறோம். எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள் தான் இஸ்லாமிய பெயர்கள். எங்களுடைய தொழுகையும், நாம் நோற்ற நோன்பும், நாம் செய்த உம்ராக்களும், நாம் செய்த ஹஜ்ஜிகளும் எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரவில்லை. இன்னும் பொய் சொல்லுகின்ற சமுதாயம், ஏமாற்றுகின்ற சமுதாயம், செக்குகளை அதிகமாக ரிட்டர்ன் பண்ணுகின்ற சமுதாயம், கொடுத்த வாக்குறுதியை மாறுகின்ற சமுதாயம் என்ற பெயரை இந்த நாட்டிலே வைத்துக் கொண்டு எப்படி நாங்கள் இந்த சமுதாயத்திலே மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? கட் ஸ்டீவன் எனப்படக்கூடிய ஒரு பொப்பிசை பாடகர் இஸ்லாத்தை தழுவினார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும், நான் முஸ்லீம்களை பார்ப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நான் முஸ்லீம்களை பார்த்திருந்தால் இஸ்லாத்துக்குள் வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். அதுதான் உண்மையாக இருக்கிறது சகோதரர்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளியிருந்து யாரும் வந்து பேசினால் எங்களுக்கு கோபம் வரும். நாங்களே எங்களுக்குள் பேசிக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய கவர்ச்சி இருப்பது ஈமானுடைய கவர்ச்சி, இபாதத்துக்களுடைய கவர்ச்சி, அஹ்லாக்குகளுடைய கவர்ச்சி, அறிவினுடைய கவர்ச்சி. இந்த கவர்ச்சிகள் எல்லாம் எங்களுக்குள் வர வேண்டும். இந்த சக்திகள் எங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே நாம் கொடுக்க வேண்டிய முன்மாதிரிகள் எவ்வளவோ இருக்கு. அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கமா நகரிலே ஆரம்பிக்கிறார்கள். அவர்களிடத்திலே பணம் இருக்கவில்லை, அவர்களிடத்திலே பேச்சு மிச்ச நேரம் அவர்கள் பேசவில்லை, அவர்களிடத்திலே அரசியல் அதிகாரம் இருக்கவில்லை. அவர்கள் மட்டுமுண்டான ஆயுதங்களை காட்டி அந்த சமுதாயத்தை பயமுறுத்தவில்லை. அவர்கள் கையாண்ட ஒரே ஒரு அணுகுமுறை அவர்களுடைய பண்பாடு, அஸ்ஸாதிகுல் அமீன், நம்பிக்கை நாணயமானவர். அந்த சமுதாயம் அந்த பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தது. சஃபா மலையிலே ஏறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்கிருக்கின்ற எல்லா கோத்திரத்தவர்களையும் அழைக்கிறார்கள். இந்த மலைக்கு பின்னால் ஒரு பெரிய படை பட்டாளம் வந்து உங்களை எல்லாம் தாக்கப் போகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், நம்புவோம். மஜர்ரபனா அலைக்கு கதிபன், வரலாற்றிலேயே நீங்கள் பொய் சொன்னதற்கு எந்த ஒரு அத்தாட்சியும் கிடையாது என்று தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்கள் பேசுகிறார்கள். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலக வாழ்க்கை முடிவடைந்ததற்கு பின்னால் நரகமும் சுவர்க்கமும் இருக்கிறது, அதனை நீங்கள் நம்புவீர்களா என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த சமுதாயத்துக்கு கோபம் வந்து அந்த இடத்தை விட்டும் நகர்ந்து சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். தப்பத் யதா அபி லஹபின் எனப்படக்கூடிய அந்த சூரா கூட அந்த சந்தர்ப்பத்திலே இறக்கப்பட்டதாக முபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவு தூரம் நம்பிக்கையும் நாணயமும் வாய்மையும் அவருடைய வாழ்க்கையை அலங்கரித்தது. அவர்கள் வஃபாத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே லட்சக்கணக்கான சஹாபாக்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே 100,000+ அதிகமான சஹாபாக்கள், பல்லிஹு அன்னி வலவ் ஆயா, ஒரு ஆயத்தையேனும் என்னிடமிருந்து நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்னார்கள். அந்த 100,000 பேரும் எப்படி சேர்ந்தார்கள்? என்ன கவர்ச்சி அந்த தீனிலே இருக்கிறது? ஆயுதத்தை காட்டி பயமுறுத்தி இஸ்லாத்துக்குள் எடுத்தார்களா? நாங்கள் சொன்னது போன்று அரசியலிலே உங்களுக்கு நாங்கள் கவர்னர் பதவியை தருவோம், அந்த பிராந்தியத்துக்கு உங்களை நியமிப்போம் என்று சொல்லி எல்லாம் மக்களை அழைத்தார்களா? இல்லவே இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே இருந்த முன்மாதிரிகளை பார்த்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இஸ்லாத்திலே அப்படியான தன்மைகள் எங்களிடத்திலே வர வேண்டியது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போன குழுவினருடைய சார்பாக நஜ்ஜாஷ் மன்னுடைய சபையிலே எழுந்திருக்கிறார்கள். நஜ்ஜாஷ் மன்னன் ஒரு கிறிஸ்தவ மன்னன். அவன் கேட்கிறான், உங்களிடத்திலே வந்திருப்பதாக சொல்லுகிறீர்களே ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொன்னபொழுது அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய பிரச்சாரம் என்ன என்று நஜ்ஜாஷ் மன்னன், கிறிஸ்தவ மன்னன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் சகோதரர்களே, பெரியார்களே. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம், குன்னா நஅபுதுல் அஸ்னாம் வநாக்குலுல் மீதா, நாங்கள் இறந்தவற்றின் மாமிசத்தை சாப்பிட்டு வந்தோம், வநுசி உயிரல் ஜிவார், பக்கத்து வீட்டில் இருப்பவர்களுக்கு அநியாயம் செய்து வந்தோம், வநக்தஉல் அர்ஹாம், எங்களுடைய உறவு ஜனங்களுடைய உறவுகளை எல்லாம் நாங்கள் துண்டித்து வாழ்ந்தோம். இப்படியெல்லாம் அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் உட்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து வந்தோம், கண்ணுராவி வாழ்க்கை. அந்த நேரத்திலே எங்களுக்கு மத்தியில் ஒரு தூதுவர் வந்தார், அல்லாவை மாத்திரம் வணங்குங்கள் என்று சொன்னார், சிலைகளை வணங்க வேண்டாம் என்று சொன்னார், பக்கத்து வீட்டாருக்கு நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம், என்றெல்லாம் அவர் எங்களுக்கு சொன்ன பொழுதும் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம், நஅரிஃபு நஸபஹு வ ஸித்கஹு வ அமானதஹு வ வஃபாஹு ஃபஆமன்னா பிஹி. அவருடைய குடும்பத்தை எங்களுக்கு தெரியும், நல்ல குடும்பம், அவர் நம்பிக்கை நாணயமானவர் என்று எங்களுக்கு தெரியும். அவர் கொடுத்த வாக்குறுதி அப்படியே நிறைவேற்றுவார், அவர் உண்மை பேசுவார். எனவே நாங்கள் அவரை ஈமான் கொண்டோம். அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஃபஆமன்னா பிஹி, ஃபா சபபியா என்று சொல்வோம், அதன் காரணமாக. நாங்கள் ஏன் அவரை விசுவாசித்தோம் என்றால், காரணம் என்ன, அவருடைய வாழ்க்கையிலே ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது. அவர் போலியாக வாழ்ந்தவர் அல்ல, அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தார். இதய சுத்தியோடு எங்களோடு பேசினார். அவருடைய உள்ளும் புறமும் சமனாகத்தான் காணப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே இருந்த அந்த முன்மாதிரியை நாங்கள் பார்த்தோம். எனவே அவரை நாங்கள் விசுவாசித்தோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிரக்கல் மன்னனுடைய சபைக்கு அபு சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் போகிறார். ஹிரக்கல் மன்னன் விசாரிக்கிறார். ஹிரக்கல் மன்னன் கேட்கிறான், ஒரு புதிய தூதுவர் உங்களிடத்திலே வந்திருப்பதாக கேள்விப்பட்டோமே, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வாழ்க்கையில் எங்கேயாவது பொய் சொல்லிக்கிறார்? இல்லவே இல்லை, பொய் சொன்னதற்கான ஆதாரமே கிடையாது. இதுதான் குரைஷிகளுடைய தலைவராக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் காபிராக இருந்த அபு சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சாட்சியமாக இருந்தது. அவர்களால் மறைக்க முடியாத ஒரு உண்மையாக அது இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், குரைஷியர்கள் எந்த அளவு தூரம் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பினார்கள் என்றால், அவர்களிடத்திலே தான் அவர்களுடைய நம்பிக்கை நாணயமான பொருட்களை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார்கள். பிரபலியமான சம்பவம் அது, பணத்தை பொருட்களை எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னால் அவற்றையெல்லாம் உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மருமகனார் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்தார்கள், கொடுத்து விட்டு போனார். பெரிய அதிசயமாக இருக்கிறது. கொள்கை அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரம விரோதி, அப்படி இருந்தும் எங்களுடைய ஒரு திருகத்துக்கும் ஒரு தீனாருக்கும் ஒரு சின்ன பொருளுக்கும் துரோகம் செய்ய மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை அந்த குரைஷி சமுதாயத்திலே காணப்பட்டது. இதுதான் கண்மணியான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொத்து. வ இன்னக லஅலா குலுக்கின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த பண்பாடுகளின் மீது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புகழுகிறான். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நபியே நீங்கள் இரக்கமாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடின சித்தம் படைத்தவராக இருந்திருந்தால் உங்களை விட்டும் அவர்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா அவர்களை புரிந்து கொள்வானார். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் வாய் நிறைய அவர்களை புகழுகிறோம். ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் அவர்கள் மீது சலாவாத்து சொல்லுகிறோம். ஏன், அந்த நபிக்கு நிகராக உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனித புனிதர், அவருடைய வாழ்க்கையே ஒரு அழகான வாழ்க்கை. அவர்களோடு உட்கார்ந்திருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். எதற்காக? இரக்க சுபாவம், பணிவு, அடக்கம், கண்ணியம், கௌரவம், தாராள சிந்தை, மற்றவர்களுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பார்ப்பது, இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த மிகப்பெரிய அழகு. அதனால் சீனியை நோக்கி எறும்புகள் வேகமாக வருவது போன்ற அந்த மக்கள் அவர்களை நோக்கி வேகமாக வந்து அந்த இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மீராஜுக்கு போய்விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இப்போது மக்காவிலே கேள்விப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜுக்கு போய்விட்டு வந்து விட்டார்களாம் என்று சொல்லி அபூஜஹல் அபூ லஹப் எல்லாம் என்ன சொல்ற, முஹம்மது ஏதோ பிதட்டுகிறாராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தகவல் கிடைக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நேற்று இரவு மிஃராஜுக்கு போய்விட்டு வந்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? ஆம் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் அது சரியாகத்தானே, அப்படியாக இருந்தால் அது சரியாகத்தானே, அவங்க பொய் சொல்றது இல்லை, பொய் இல்லை, புரட்டு கிடையாது, ஏமாத்து கிடையாது, கொடுத்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றுவது, இதுதான் அந்த வாழ்க்கையின் அழகு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே நாங்கள் இலங்கைக்கு வருவோம், எமது பண்பாடுகளை பற்றி நாங்கள் யோசித்து பார்ப்போம், எங்களை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்துக்கு வருவது எப்படி போனாலும் எங்களை இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழுவதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா? நாங்கள் இப்படியெல்லாம் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற பொழுது நாங்கள் ரெண்டு வேலை செய்ய வேண்டும். முதலாவது, இந்த பாவங்கள் இருந்து தூரமாக வேண்டும். இந்த நாட்டுக்கு விசுவாசமான பிரஜைகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய சமுதாயத்தவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பவர்களாக, அவர்களுக்குரிய உரிமைகளை சரியாக கொடுப்பவர்களாக நாங்கள் இருக்க பழகி கொள்ள வேண்டும். நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழுகிறோம் என்பதை கவனத்திலே கொள்ளாமல் நாங்கள் நடந்து கொள்கின்ற சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஒரு பஸ்ஸிலே ஏறி பாருங்கள், அந்த பஸ்ஸிலே எவ்வளவு கூச்சலாக நாங்கள் டெலிபோனை மிகவும் சத்தமாக பேசுகிறோம் என்று. ஆனால் ஏனைய சமுதாயத்தவர்களில் பெரும்பாலானவர்கள் அப்படி நடந்து கொள்வதில்லை, அது ஒரு பண்பாடு அல்ல. நான் ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது நான் மாத்திரமல்ல பிரயாணம் செய்வேன், அங்கு ஏனையவர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், துவேஷமாக யோசிக்கக்கூடியவர்கள், நல்லவர்கள், எல்லோரும் இருப்பார்கள். நாங்கள் நொந்து போன ஒரு சமுதாயம் இந்த நாட்டில், நாங்கள் மற்றவர்களுடைய ஆத்திரத்தை தூண்டும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கு வரிசையிலே நின்றுதான் மருந்து எடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்குமாக இருந்தால் ஏன் நாங்கள் அதனை பேணக்கூடாது? நாங்கள் ஏன் அவசரப்பட வேண்டும்? நாங்கள் மாத்திரம்தான் நோயாளிகள்? இல்லை, எல்லோரும் நோயாளிகள். ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கிறோம், ஒரு கர்ப்பவதியான ஒரு பெண் பிரயாணத்திலே வந்து சேர்ந்து கொள்கிறாள் என்றால் முதலிலே இடம் கொடுக்க வேண்டியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாங்கள், நாங்கள் கொடுக்க வேண்டும். காரணம், நாங்கள் நம்பியிருக்கிறோம் அவ்வாறு இடம் கொடுப்பதனால் எனக்கு சுவர்க்கத்திலே நன்மை கிடைக்கும் என்று. மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே முஸ்லீம்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது. முஸ்லீம்கள் சுயநலமிகள் அல்ல. முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மதத்தவனையும் மனிதனாக பார்க்கிறார்கள், மற்றவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்கிறார்கள், உதவி செய்கிறார்கள் என்ற அந்த கண்ணோட்டம் அவர்களுடைய மனதிலே பதிக்கப்பட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத்துல் மும்தஹனா எனப்படக்கூடிய அத்தியாயத்தில் 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் சொல்லுகின்ற கருத்து என்ன? لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم ان تبروهم وتقسطوا اليهم ان الله يحب المقسطين. முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றவில்லை என்றால், உங்களுடைய மார்க்க விவகாரங்களுக்காக வேண்டி உங்களோடு சண்டை பிடிக்கவில்லை என்றால், ரெண்டு விஷயம், எங்களை எங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றினால், மார்க்க விவகாரங்களுக்காக வேண்டி எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடினால் மாத்திரம்தான். அப்படி இல்லை என்றால் எங்களை எங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றவும் இல்லை. இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் அப்படிப்பட்டவர்கள், நல்லவர்கள், எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கினவர்கள். எல்லோரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை, ஒரு சில விஷமிகள் அங்கு இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான பௌத்த சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் நல்லவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறார்? உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற்றாத, மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு எதிராக போராடாத அந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் இரண்டு கடமைகளை செய்ய வேண்டும். முதலாவது அல் பிர், இரண்டாவது அல் கிஸ்த். சுப்ஹானல்லாஹ், குர்ஆனில் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல் பிர் என்றால் நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், அல் பிர் என்ற சொல் பிர்ருல் வாலிதைன் என்பதற்காக ஒன்றை பயன்படுத்தப்படுகிறது. தாய் தகப்பனுக்கு உபகாரம் செய்வதற்கு குர்ஆனிலே சுன்னாவிலே பாவிக்கப்பட்டிருக்கின்ற சொல் வந்து பிர் என்பதால். பிர் என்றால் அதிலே அன்பிருக்கும், இரக்கம் இருக்கும், பரிவிருக்கும், பாசம் இருக்கும், உதவி இருக்கும், அரவணைப்பு இருக்கும், கண்காணிப்பு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அதெல்லாவற்றையும் நாங்கள் தாய் தகப்பனுக்கு கொடுக்கத்தானே வேண்டும். அதே மாதிரி முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இமாம் கராபி ரஹிமஹுல்லா அவர்கள் தங்களுடைய அல் ஃபுரூக் எனப்படக்கூடிய உசூலுல் ஃபிக்ஹிலே மிகவும் முக்கியமான ஒரு மர்ஜாக மதிக்கப்படக்கூடிய புத்தகத்திலே அந்த விளக்கம், அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார். முஸ்லிம் அல்லாதவர்களிலே யாராவது ஆடை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஆடை கொடுப்பது, பசித்தவர்களாக இருந்தால் பசிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுப்பது, அவர்களிலே யாராவது கஷ்டப்படுபவர்கள் இருந்தால் அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை நீக்குவது, இதுதான் அல் பிர். இமாம் கராபி ரஹிமஹுல்லா ஒரு சாதாரண இமாம் அல்ல, பெரும் இமாம். அவர்கள் சொல்லுகின்ற விளக்கம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவிகளை செய்ய வேண்டும். எமது பக்கத்து வீட்டிலே இருப்பார்கள், ஏழைகளாக இருப்பார்கள், தங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவதற்கு வசதி இல்லாமல் இருப்பார்கள். நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது அவருடைய மனதிலே அது ஆழமாக பதியும், எங்களுடைய சமுதாயத்தை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை இது ஏற்படுத்தும். அதனை விடவும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டாயமாக உதவி செய்யுங்கள் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியாக அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹி, அவர்களோடு நீதி நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமும் முஸ்லிம் அல்லாத ஒருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்திலே முஸ்லிமுடைய பக்கத்திலே தவறு இருக்கிறது என்றால் நாம் அதனை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிமை தண்டிக்க வேண்டும், அந்த முஸ்லிம் அல்லாதவரை பாதுகாக்க வேண்டும். அது ஈமானுடைய வெளிச்சத்திலே இருந்து வர வேண்டும். அப்படி அல்ல, ஏதோ எங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் தானே, அவனை எப்படியாவது பாதுகாப்போம் என்று நினைத்தால் அது குர்ஆனுடைய கட்டளைக்கு விரோதம் செய்கிறோம். லா தகுல்லில் கஹாயினீன ஹஸீமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஏமாற்றுக்காரர்களுக்காக வேண்டி நீங்கள் பரிந்து பேச வேண்டாம். அந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு யூதன் ஒரு முஸ்லிம் இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது, யூதனின் பக்கம் நியாயம் இருக்கிறது, இப்போது அந்த முஸ்லிமை பாதுகாப்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் சில வகையான சில வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே முடிவெடுக்க பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனை வசனத்தை இறக்குகிறான், லா தகுல்லில் கஹாயினீன ஹஸீமா, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சார்பாக வாதிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவன் என்பது அல்ல முக்கியம், எந்த பக்கத்திலே நீதி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். முஸ்லிம்கள் அப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களை வெல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, இப்படி துவேஷத்தோடும் சண்டையோடும் தப்பபிப்பிராயத்தோடும் இந்த நாட்டிலே வாழ முடியாது. நாம் எவ்வளவு காலத்துக்கு வாழ்வோம், எமது பக்கத்து வீட்டிலே இருப்பவர் முஸ்லிம் அல்லாதவர், நாம் வைத்தியசாலைக்கு சென்றால் அங்கிருக்கின்ற வைத்தியர்களும் தாதிமார்களும் முஸ்லிம் அல்லாதவர்கள், நாம் ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு பக்கத்திலே இருப்பவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஒரு கல்வி காரியாலயத்துக்கு சென்றால் அங்கிருந்து சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது முஸ்லிம் அல்லாதவர்கள், அவர்களோடு பகைத்துக் கொண்டு அவர்களோடு முறைத்து பார்த்து கொண்டு அவர்களோடு நாங்கள் விரோதப்பட்டுக் கொண்டு எப்படி இந்த நாட்டிலே வாழ முடியும், வாழ முடியாது. கட்டாயமாக நல்லிணக்கத்தை, சகவாழ்வை, சமாதானத்தை நாம் கட்டி எழுப்புவதற்கு முயற்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தற்கொலை செய்ததற்கு சமன் என்பதை மறந்துவிடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஏற்பட்ட சில இன கலவரங்களினால் காயப்பட்டவர்கள் வைத்தியசாலைகளிலே அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு சில முஸ்லிம் அல்லாத வைத்தியர்கள் தயங்கினார்கள் அல்லது சிகிச்சை செய்யாமல் விட்டார்கள். இப்போது நாங்கள் என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும், இருந்தாலும் நாம் விட்ட தவறுகளை பற்றி யோசிக்க வேண்டும். இந்த நாட்டிலே வியாபாரத்திலே மோசடி செய்கிறோம், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருக்கிறோம். நாமும் எமது பாடும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நாட்டிலே தனித்து வாழ முடியாது, ஏன் இவர்களோடு சேர்ந்துதான் வாழ வேண்டியிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இந்த சந்தர்ப்பத்தில் கடைசியாக வேறு சில விஷயங்களையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்கு சில புத்திமதிகளை சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்போது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முடிவடைந்திருக்கிறது. ஏழு பரீட்சைக்கு இன்னும் சிலர் தயாராகி கொண்டிருக்கலாம். இளைஞர்களுக்கு பொதுவாக நாங்கள் சொல்லுவது, இந்த நாட்டிலே சாந்தி சமாதானம் பாதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்றுதான் இளைஞர்களுடைய பொறுப்பில்லாத நடவடிக்கைகள். அவர்கள் யோசிக்க வேண்டும், எதிர்காலத்திலே நாங்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள். எனவே நாம் இப்போதிருந்து பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும், இந்த சமுதாயத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும், எமது அகலாக்குகளை நாங்கள் அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு சுற்றுலா போனாலும், பாதையிலே பைசிக்கிளிலே பயணம் செய்தாலும், பாதையிலே நின்று கொண்டிருந்தாலும், நாம் செய்கின்ற தவறுகள் ஏனைய சமுதாயத்தவர்களால் பார்க்கப்பட்டு முழு சமுதாயத்தும் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதே என்ற பயத்தோடு அச்சத்தோடு தான் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ வேண்டியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், கல்வியிலே நாட்டம் கொள்ளுங்கள், தீனுடைய விஷயங்களிலே அக்கறையாக இருங்கள், ஐந்து நேரம் பள்ளி வாயிலுக்கு வந்து ரம்பிடத்திலே மன்றாடுங்கள். வெளியே இருக்கின்ற சூழல் மிகவும் ஆபத்தானது. உங்களுடைய கையடக்க தொலைபேசியிலே நீங்கள் கழிக்கின்ற நேரம் பெரும்பாலும் வீணானது. ஆபாசமான காட்சிகள், ஆபாசமான திரைப்படங்கள், அல்லது இந்த காதலிப்பது போன்ற விஷயங்கள், இப்படிப்பட்ட செட்டுகள், இவற்றிலெல்லாம் பரக்கத்து கிடையாது. அது பாவம். ஷைத்தான் உங்களை அறியாமலேயே கோர்வ திசைக்கு அழைத்து செல்கிறான். இந்த வளமான இந்த காலப்பிரிவை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது. விளையும் பயிரை முளையில் தெரியும் என்று சொல்வார்கள். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். இந்த பருவத்திலே தவறு விட்டோமானாக இருந்தால் எதிர்காலத்திலே நாம் தப்புவது கஷ்டமாக இருக்கும். அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கடைசியாக இரண்டு விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். முதலாவது, முஸ்லிம் சமுதாயம் ஈமானுடைய பலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், பண்பாட்டினுடைய பலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அறிவு என்ற பலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்க கல்வியை நாங்கள் படிப்பது எப்படி ஃபர்லு கிஃபாயா ஃபர்லு ஐனாக இருக்கிறதோ அதே போன்று உலக கல்விகளையும் தேவையான அளவு படித்து சமுதாயத்திலே முக்கியமான இடங்களுக்கு நாங்கள் போய் இந்த நாட்டிலே எங்களுடைய பலத்தை விஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடைசியாக, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் சமுதாயத்திலே தொகை கூடிக்கொண்டு போனாலும் எங்களுக்கிடையிலே பிரிவினையும் பிளவும் இருக்குமாக இருந்தால் நாம் நிச்சயமாக தோற்றுவிடுவோம். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், முரண்பட்டுக் கொள்ள வேண்டாம். அப்படியாக இருந்தால் நீங்கள் தோற்று போவீர்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் நாம் ஒற்றுமையாக இருந்து அல்லாஹு தாலாவுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்து இந்த நாட்டிலே எப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தப்பாடு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியெல்லாம் வாழ்ந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய சமுதாயங்களோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கின்ற அதே நேரத்திலே நாளை மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானா? யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா? உன்னுடைய புனிதமான இந்த மஜ்லிஸிலே இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், இந்த புனிதமான தினத்திலே இருந்து கேட்கிறோம், எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பள்ளிகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய உலமாக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்த நிலையிலே உன்னிடத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ், இந்த பலவீனர்களுடைய துவாவை நீ அங்கீகரிப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுடைய சமுதாயத்திலே பலவீனர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நீ பலப்படுத்துவாயாக. எங்களுடைய ஈமானை ஆழமானதாக வெளிச்சமானதாக ஆக்கி தருவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த உயர்தரமான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய தாய் தம்பர் தந்தையர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களிலே யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய கபர்களை விசாலமாக்கி தருவாயாக. நாளை மறுமையிலே நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக உன்னை சந்திக்கக்கூடிய அந்த அருமையான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாங்கள் எவற்றையெல்லாம் கேட்க தவறினோமோ, எங்களுடைய தேவைகளாக எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நீ நன்கு விளங்கிய ரப்பாக இருக்கிறாயா அல்லாஹ். அவை அனைத்தையும் நீ பூர்த்தி செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யார்.